சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி. 87 அத்தியாயம். அல்லியும் தாமரையும்.
என்ன அப்படி சொல்கிறாய் அல்லி? என்னை விட்டு ஒரேடியாக பிரிந்து விடுவது உனக்கு இன்பமாகவா இருக்கிறது என்று வினவினான் கரிகாலன்.
பிரிவு துன்பம்தான் என் மன்னவா, ஆனால் என் உயிரை இழப்பதில் துன்பம் இல்லை. என் இதய மன்னன் இணையற்ற சோழர் அரியணையில் அமர, அவர் கமல திருவடிகளில் குறுநில மன்னர் சிரங்கள் தாழ, இந்த உயிரை அர்ப்பணிக்க முடியும் என்றால் அதைவிட எனக்கு இன்பம் வேறென்னவாக இருக்க முடியும்? உங்களுக்கு நாடு பிரிது, அதன் சேவைக்கு உங்கள் ராணியும் விளக்கல்ல என்கின்றீர்கள். நான் அப்படி நினைக்கவில்லை. யாராவது என்னிடம் வந்து உனக்கு சோழ நாடு முழுவதும் வேண்டுமா அல்லது உன் இதய காவலர் வேண்டுமா என்று வினவினால் தடையின்றி சொல்வேன் பின்னவர் வேண்டுமென்று. எனக்கு சோழ நாடு முக்கியமல்ல. ஏன், உலகமே முக்கியமல்ல. கற்புடைய மங்கையருக்கு கணவனை விட சிறந்த செல்வம் எதுவும் இல்லை. ஆகவே உங்கள் கட்டளைப்படி போகின்றேன். ஒருவேளை நான் நிறைவேற்றச் செல்லும் பணியில் நான் இறந்துவிட்டால் என்றாவது ஒரு நாள் நினையுங்கள். அள்ளி என்ற ஒரு பேதை இருந்தால்
என்று கூறிய அள்ளி அதற்கு பின் நீண்ட நேரம் மௌனம் சாதித்தாள். பிறகு உணர்ச்சிகளை சரல் என்று கட்டுப்படுத்திக் கொண்டு பிரயாண உடையணிய குகையின் மூளைக்கு சென்று,
வெளியே இருங்கள் மன்னவா, பயணத்துக்கு தயார் செய்து கொண்டு வருகின்றேன்
என்று கூறினாள். மன்னவன் வெளியே செல்லவில்லை. அதற்கு பதிலாக 2-8 குகையின் மூளையை அடைந்து அள்ளியின் அழகிய தோளை முரட்டுத்தனமாக உலுக்கினான். அள்ளி உணர்ந்து கொண்டாள். இது காதல் உந்திய சோகத்தால் ஏற்பட்ட வேகம் என்று அவள் எண்ணியது சரியாயிற்று. அடுத்து வினாடி பிடித்த முரட்டுத்தனத்திலேயே அவளை விடுவிக்கவும் செய்த கரிகாலன் சோகம் தாங்க மாட்டாமல் அதிதூரிதமாக குகையை விட்டு வெளியேறினான். அவன் சென்ற அவசரத்தை பார்த்து கொண்டே நின்ற அள்ளி கடைசியாக பெருமூச்சு விட்டு பெட்டியிலிருந்து உடைகளை எடுத்து பார்த்து பழையபடி உழவர் உடையை அணிந்து கொண்டாள். பிறகு பெட்டியில் இருந்த குறுவாளில் ஒன்றை எடுத்து கூர்பார்த்து உரையில் போட்டு இடுப்பிலும் செருகிக் கொண்டாள். இந்த ஏற்பாடுகள் முடிந்ததும் மனத்தில் கிளர்ச்சியை பெரிதும் அடக்கி முகத்தில் ஒரு நிதானத்தை வரவழைத்துக் கொண்டு குகைக்கு வெளியே வந்தாள். அவள் நிலையைக் கண்டு பூவழகி மட்டுமன்றி சமநடிகளும் கூட பிரமித்து போனார். மன்னன் குகையிலிருந்து மிக அவசரமாக நிலை குலைந்து வெளியே சென்றதைக் கண்ட பூவழகியும் அடிகளும் அள்ளியின் நிலையும் அப்படித்தான் இருக்கும் என்று நினைத்தார்கள். ஆதலாலும் அப்படி அவள் கலக்கத்துடன் வெளியே வரும் பட்சத்தில் அவளுக்கு ஆதரவு சொல்ல தயாராக இருந்தார்கள். ஆதலாலும் அத்தகைய ஆதரவுக்கு ஏதும் அவசியமின்றி உறுதியான முகத்தோடு உழவன் உடையில் பயணத்துக்கு தயாராக வெளியில் வந்த அள்ளியை கண்டதும் பெரும் வியப்பையே அடைந்தார்கள். இந்த முறை அள்ளி எந்த பணியை நோக்கி செல்கின்றாளோ அந்த பணியின் அபாயத்தை பூரணமாக அடிகள் உணர்ந்திருந்தாராகையால் அதன் விளைவாக கரிகாலன் புருஷனாகையால் அதிகமாக கலங்காவிட்டாலும் அள்ளி கலங்கிய போவாள் என்று நம்பியிருந்தார். ஆனால் நிலை நேர்மாறாகிவிட்டதைக் கண்ட அடிகள் அள்ளியின் திடநெஞ்சை உள்ளூர ஒருமுறை பாராட்டவும் செய்தார். அவர்களின் மனத்தில் ஓடிய எண்ணங்களே பூவழகியின் இதயத்திலும் ஓடியதாகையால் அவள் குகைக்கு வெளியே வந்த அள்ளியை நோக்கி,
அள்ளி, இது மகத்தான தியாகம் அள்ளி, உன்னை நாடு மறவாது
என்று அவள் கைகளையும் நன்றிக்கு அறிகுறியாக பிடித்து கொண்டாள். நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமை செய்கின்றனக்கா,
அது மட்டுமா, இது அவருக்காக நான் செலுத்த வேண்டிய கடமை அல்லவா
என்று கூறினாள் அள்ளி.
நீ அபூர்வ பிறவி அள்ளி, உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்? இந்த நாடுதான் என்ன கைமாறு செய்ய போகிறது? புகார் பூரணமாக யவனர் ஆதிக்கத்துக்கு உட்பட்டுள்ள சமயத்தில் நீ அங்கு செல்கின்றாய், உன் உயிருக்கு
என்று பூவழகி உணர்ச்சி மிகுதியால் மேலே பேச முடியாமல் பேச்சை நிறுத்தினாள்.
எந்த அபாயமும் நேரிடாது அக்கா, ஏற்கனவே நான் வேவு பார்த்த இடம்தானே என்று தைரியம் சொன்னாள் அள்ளி.
அந்த இடம் முன்போல் இல்லை அள்ளி, அது இப்பொழுது யவனர் கோட்டை மேல் திசைப்போர் முறைகளை நன்றாக அறிந்த டைபீரியஸின் வசமிருக்கிறது. தவிர நீ குகைக்குள் இருந்த சமயத்தில் அடிகள் சொன்ன விஷயங்களும் எனக்கு பயத்தை தருகின்றன.
அடிகள் என்ன சொன்னார்?
நீ புகார் நகரை மட்டுமல்ல, அதற்குள் அடங்கிய மறுவூர் பாக்கத்தையும் பட்டின பாக்கத்தையும் மட்டுமல்ல, புகாரின் எதிரே கடலில் அடிக்கடி தோன்றி மறையும் மரக்கலங்களின் மர்மத்தையும் அறிய வேண்டுமாம்.
இதை கேட்டு அள்ளி ஒரு கணம் திகைத்தாளானாலும் அடுத்த கணம் திகைப்பை துடைத்து தள்ளி,
அக்கா, ஆபத்து ஏற்படுவதானால் அது நிலத்தில் ஏற்பட்டால் என்ன, நீரில் ஏற்பட்டால் என்ன
என்று கேட்டாள். பூவழகியின் கண்களில் நீர் திரண்டது.
அள்ளி, என்ன சொல்வதென்று எனக்கு புரியவில்லை என்றாள்.
அக்கா என்று அழைத்தாள் அள்ளி.
ஏன் அள்ளி என்றாள் பூவழகி.
ஒரு உபகாரம் செய்வாயா என்றாள் அள்ளி.
சொல்லி என்றாள். ஒருவேளை நான் இம்முறை எதிரிகளிடம் சிக்கிக் கொண்டு என் உயிர் போகுமானால்?
பூவழகி அவள் பேச்சை சற்றென்று இடைமறித்து,
போதும் போதும் நிறுத்து, என்னால் தாங்க முடியாது என்றாள்.
அக்கா, பெண் இதயம் பெண்ணுக்குத்தான் தெரியும், அதனால் தான் சொல்கின்றேன். இந்த ஒரு வேண்டுகோளை மட்டும் மறுக்காதே. ஒருவேளை நான் உயிர் துறந்தால் மன்னவர் மனம் உடைந்து போகும். அதற்கு வேறொருத்தியை துணை சேர்த்து உடைந்த மனத்தினை நீ ஒட்ட வைக்க வேண்டும். இது அள்ளியின் வேண்டுகோள் மட்டுமல்ல, உயிருடன் இருந்தால் பிற்காலத்தில் சோழ நாட்டு ராணியாக கூடிய நாங்கூர்வேலின் மகளது கட்டளையும் கூட
என்று கூறிய அள்ளி எதிரே கரிகாலனை பிடித்துக் கொண்டு வந்த புறவை மீது ஏறி அடிகள் மற்றொரு புறவையின் மீதும் ஏற தொடர்வதற்கு கூட காத்திராமல் வேகமாக புறவையை தட்டிவிட்டாள். அள்ளியையே உற்று பார்த்து கொண்டு நின்ற கரிகாலன் பெருமூச்சு விட்டார். அடிகளை நோக்கி, சீக்கிரம் செல்லுங்கள் அடிகளே, பேச்சு எதுவும் வேண்டாம் என்று கண்டிப்பாய் கூறிய கரிகாலன் வேறு திசையில் வெகு வேகமாகச் சென்றான். அடிகள் பெண்கள் இருவரிடமும் விடைபெற்றுக் கொண்டு கிளம்பி காட்டு முகப்பில் அள்ளியை சந்தித்தார். பாதகமில்லை என்று சர்வ சாதாரணமாக கூறிய அள்ளி அவரை மேற்கொண்டு எதுவும் பேசவிடாமல் குதிரையை நடத்தினாள். பல இடங்களில் தங்கியும் மறைந்தும் காவிரியின் வடபுறமாக செல்லாமல் காவிரியை புகாருக்கு வெகு தூரம் முன்பாகவே கடந்து தென்புறமாக பயணம் செய்து மறுநாள் இரவு வானகரையை அடைந்த அள்ளியையும் அடிகளையும் உச்ச மாளிகையின் வாயிலேயே சந்தித்த பிரம்மானந்தர்,
அள்ளி, நல்ல சமயத்தில் வந்தாய், வா உள்ளே, செய்தி சொல்கின்றேன்
என்றார். உள்ளே சென்றதும் உலகமே புரண்டாலும் எந்த கவலையையும் காட்டாத பிரம்மானந்தர் முகம் சொல்ல ஒண்ணாத கவலையை காட்டியது. பேச துவங்கியதும் சொற்கள் உறுதியாக வராமல் தத்தி தத்தி உதிர்ந்தன. அப்படி உதிர்ந்த சொற்களில் விரிந்த கதையை, விளைந்துள்ள அபாயத்தை, குலை நெடுக்கு மிடுக்கும் விபரீத நிகழ்ச்சிகளை கேட்ட அள்ளியின் ரத்தம் உறைந்து போகும் நிலைக்கு வந்துவிட்டது. அவள் முகமும் வெண்மையான அள்ளியை விட வெளிரென்று வெளுத்தது. பயத்தை அறியாத இதயத்தில் கூட இரத்தம் வறண்டிருக்க வேண்டும், அதுவும் வெளுத்துத்தான் விட்டதோ என்று அள்ளி அஞ்சினாள். திகில் அவளை பரிபூர்ணமாக ஆட்கொண்டது.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை முருகன் .dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்த இது போன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.